நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, மரங்கள்ல நல்ல தரமான மரம், மர வேலைகளுக்கு ஏற்ற மரம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தேக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நாட்டு தேக்கு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூவரசு மரத்துக்கு தான் அப்படி ஒரு பேர். பண்டைய காலத்திலிருந்தே நம்ம வாழ்க்கையோட பின்னி கிடக்கக்கூடிய இந்த பூவரசு ரொம்ப வலிமையான மரம். அதனால தான் தூண்கள், ஜன்னல்கள், கதவுகள் செய்கிறதுக்கும், வண்டி சக்கரங்களும், வேளாண்மை கருவிகள் செய்கிறதுக்கும், இசைக்கருவிகள் செய்கிறதுக்கும், படகுகள் செய்கிறதுக்கும் இப்படின்னு பல விதமான பயன்கள் இந்த மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. பூவரச மரம் ஒரு 20-30 வருஷம் கழித்து வெட்டும்போது ஒரு மரத்துலேருந்து 6 அடி உயரமும், 4 அடி நீளம், 2 அடி அகலம் உள்ள பீரோ 2 செய்யலாம். அல்லது 7 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட ஒரு கட்டில் செய்ய முடியும். பூவரசு மரத்தினுடைய இலைகளை அடி உரமாக, அங்கக உரமாக பயன்படுத்தலாம். ஒரு மரத்துலேருந்து 500 கிலோ இலை நமக்கு கிடைக்கும். இதில் அதிகமான தழைச்சத்து இருக்கிறதுனால தழைச்சத்துக்கு பதிலாக பூவரசு இலைகளை அடியுரமாக நெல் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இலைகளை மாடுகளுக்கு தீவனமாக கூட பயன்படுத்தலாம். பூவரசு இலைகள் மண்புழுவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்குது. அதனால் இந்த சருகுகளை வச்சு மண்புழு உரம் கூட தயாரிக்கலாம். பூவரசு மர விதைகளில் 15 விழுக்காடு எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விளக்கரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். பொதுவாக பூவரசு மரம் அதிகமான பிராணவாயுவை உற்பத்தி செய்கிற ஆற்றல் கொண்டது. முன்னாடி காலத்துலலாம் கமலை ஏற்றத்தில் தண்ணீர் இறைக்கும்போது மாடுகள் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக பூவரசு மரங்களை தான் கிணற்று மேட்டில் நடவு செஞ்சு வச்சுருந்தாங்க. பூவரசு மரங்கள் மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கும், உயிர் வேலியாகவும், காற்று தடுப்பானாகவும், கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அரணாகவும் பயன்படுது. நிழலுக்காகவும் பூவரசு மரங்கள் வளர்க்கப்படுது. பசுமையான அழகான இலைகளையும் மஞ்சள் நிற பூக்களையும் கொண்டிருக்கிறதுனால சாலையோரங்களில் அழகு தரக்கூடிய ஒரு மரமாகவும் இதை நம்ம வளர்க்கலாம். பூவரசு மரத்தினுடைய இலை, பூ, காய், வேர், பட்டை இதெல்லாமே மருத்துவ பயன்கள் கொண்டது. பூவரசு மரம் இந்தியாவில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ஒரிசா, அந்தமான், கேரளா இந்த பகுதிகளெல்லாம் காணப்படுது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கடற்கரையோர பகுதிகள் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மரங்கள் அலையாத்தி காடுகள்லையும், சாலையோரங்கள்லையும், கிராமங்களில் வீட்டு முற்றத்துலேயும், தோட்டங்கள்லையும் இருக்கிறத சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். பூவரச மரங்கள் வெப்பமண்டலத்துலேயும் மிதவெப்ப மண்டல பகுதியிலையும் நல்லா வளரும். கடல் மட்டத்திலிருந்து 900 அடி உயரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இந்த மரத்தை பார்க்க முடியுது. இந்த மரங்கள் சராசரி ஆண்டு மழை அளவு 500-2000 mm இருக்கிற பகுதிகளில் ரொம்ப நல்லா வளருது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சராசரி ஆண்டு வெப்பநிலையான 26-28 டிகிரி செல்சியஸ்லேருந்து குறைஞ்ச வெப்பநிலையான 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளர்கிற இந்த மரங்கள் கோடையில் கூட பசுமையாக இருக்கும். ஆணி வேர் மண்ணினுடைய ஆழமான பகுதிக்கு போகிறதுனால வறட்சியை நீண்ட நாட்களுக்கு தாங்கக்கூடிய தன்மையும் பூவரசு மரத்துக்கு இருக்குது. இது எல்லா மண்ணிலையுமே சிறப்பாக வளரக்கூடியது. கடற்கரை சார்ந்த மணல் பகுதிகளிலையும் சரி, உப்பு கலந்த மண்ணிலையும் சரி, சுண்ணாம்பு, சரளை, செம்மண், களிமண், அதிக அளவு நீர்த்தேங்கும் இடங்கள் இப்படி எல்லா இடத்துலையுமே நல்லா வளரக்கூடியது. மண்ணினுடைய கார அமிலத்தன்மை pHன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 6-7.4 வரைக்கும் உள்ள பகுதிகளில் நல்லா வளரும். ஆண்டு முழுசுமே பூத்து காய்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த மரங்கள். நடவு செஞ்ச 1-2 ஆண்டுகள்லேயே மரங்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பூத்து ஏப்ரல் மே மாதங்களில் காய்கள் காய்க்க தொடங்கிடும். இந்த மரத்தினுடைய காய்கள் முதல்ல பச்சையாகவும் பிறகு பழுப்பு கருப்பு நிறத்தில் மாறி மரங்களே நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இனப்பெருக்கம்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த மரங்கள் ரொம்ப எளிதாக விதைகள் இல்லைன்னா போத்துக்கள் மூலமாக வளர்க்கப்படுது. விதைகள் மூலமாக வளர்க்கப்படுற மரங்கள் கணுக்கள் இல்லாமல் நேராகவும் மரம் கடினத்தன்மையுடனையும் இருக்கும். போத்துக்களை செங்குத்தாக நடவு செஞ்சோம்னா மரம் வளர்ந்த பிறகு நிறைய பொந்துகள் உருவாகும். அதனால் படுக்கை முறையில் பதியன் போட்டால் இந்த பிரச்சனையை தவிர்த்திடலாம். முதிர்ச்சி அடைந்த காய்ந்த காய்களை மரத்தில் இருந்தோ அல்லது மரத்துலேருந்து புதுசாக கீழே விழுந்த காய்களில் இருந்தோ வருஷம் முழுக்க விதைகளை சேகரிக்கலாம். விதைகளை சேகரித்து நிழலில் உலர்த்தி சேமிக்கிறதன் மூலமாக விதைகளுடைய முளைப்பு திறனை அதிகப்படுத்த முடியும். ஒரு கிலோ விதையில் 3500 6700 காய்ந்த விதைகள் இருக்கும். அறை வெப்பநிலையில் மூடப்பட்ட கொள்கலனில் குறுகிய காலத்துக்கு இந்த விதைகளை சேமித்து வைக்கலாம். விதை விதைச்ச 8 நாட்களில் முளைக்க ஆரம்பித்து 10 வாரங்கள் வரைக்கும் முளைப்பு தொடரும். புதுசாக சேகரிக்கப்பட்ட விதைகளில் 65-80 விழுக்காடு முளைப்பு திறன் இருக்கும். விதைகளில் முளைப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு உப்பு காகிதம் கொண்டு விதைகளை தேய்க்கிறதுனாலையும் இல்லைனா விதைகளை 12 மணி நேரம் ஊற வச்சு விதைக்கிறதன் மூலமும் இதனுடைய முளைப்பு திறனை அதிகரிக்க முடியும். பூவரசு விதைகளை பொறுத்த வரைக்கும் வெர்முக்ளைட் மாதிரியான காற்றோட்டமுள்ள ஊடகங்களில் நல்லா வளரும். நாற்றங்காலில் 3 பங்கு மண்ணோட 1 பங்கு மணல் 1 பங்கு தொழு உரம் அப்படிங்கிற விகிதத்தில் கலந்து 15 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் அளவுள்ள பைகளில் நிரப்பி அதில் விதைகளை விதைக்கலாம். பூவாளியை கொண்டு தினமும் தண்ணி ஊற்றணும். மர நாற்றுகள் 40-50 சென்டிமீட்டர் உயரம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு 12-16 வாரங்களில் நடவு செய்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். இந்த நாற்றுகளை நடுறதுக்கு 4-6 வாரங்களுக்கு முன்னாடி செடிக்கு ஊற்றக்கூடிய தண்ணீரினுடைய அளவை குறைச்சும் செடிகளை சூரிய வெளிச்சத்தில் வச்சும் நாற்றுகளை கடினப்படுத்திக்கலாம். மரங்களை நடும்போது 3 மீட்டருக்கு 3 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யணும். போத்துக்களாக இருந்தால் 1.8 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். வேளாண் காடுகளில் ஊடு பயிராக பயிர் செய்யும் போது இந்த மரத்தை அதிக அளவு இடைவெளியாக வரிசைக்கு வரிசை 4.5 மீட்டர் இடைவெளியிலையும் அதே வரிசையில் செடிக்கு செடி 3 மீட்டர் இடைவெளியிலையும் நடவு செய்யலாம். குழியினுடைய அளவு 2 அடி நீளம் 2 அடி அகலம் 2 அடி ஆழம் உள்ள குழிகளில் தொழு உரத்தோட வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து போட்டு அதில் இந்த நாற்றுக்களை நடணும். போத்துக்கள் நடவுன்னு பார்த்தோம்னாக்க 6 அடி நீளத்தில் 1.5 அடி ஆழத்தில் குழி எடுத்து இதில் 3/4 பங்கு மணலையும் காஞ்ச சாணத்தையும் போட்டு 6 அடி நீளம் உள்ள பூவரசம் போத்துக்களை பதிச்சு மண்ணால் மூடி காற்று போகாமல் நல்லா மிதிச்சு விட்டு தண்ணி தெளிச்சிடணும். 1 சில வாரங்களில் போத்துலேருந்து பல துளிர்கள் வெளியில் வரும். போத்தில் 2 ஓரங்கள்லேயும் இருக்கிற செழிப்பான துளிர்களை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு 1 தடவை தண்ணி கொடுக்கணும். இப்போ மரத்துக்கு மரம் வரிசைக்கு வரிசை 6 அடி இடைவெளி இருக்கும். இந்த மாதிரி பதியன் போட்டால் 1 ஏக்கர் நிலத்தில் 600 போத்துக்களை பதியன் செய்கிறதன் மூலமாக 1200 மரங்களை வளர்க்க முடியும். நடவு செஞ்ச 6 மாதத்துக்கு பின்னாடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுக்கு 1 முறை கவாத்து செய்யணும். 5 வருஷத்துக்கு பிறகு 1 மரம் விட்டு 1 மரம் குறுக்கு நெடுக்காக வரிசையில் 600 மரங்களை வெட்டிடலாம். அடுத்த 5 வருஷம் கழித்து 1 வருஷம் விட்டு 1 வருஷம் முழுசுமாக 300 மரங்களை வெட்டலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மரங்கள் நல்லா பெருக்கும்போது வெட்டிக்கலாம். செடிகள் சின்னதாக இருக்கும்போது நல்லா வளர்கிறதுக்கு களை எடுத்தல் ரொம்ப முக்கியம். அப்புறம் கவாத்து செய்கிறதன் மூலமாக கணுக்கள் இல்லாத மரத்துண்டுகளை நாம் எடுக்க முடியும். தொழு உரம் அல்லது கலப்பு உரம் கொடுக்கறதன் மூலமாக மரங்கள் நல்ல வளர்ச்சி அடையும். இதனுடைய உயர வளர்ச்சி விகிதம் பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு 0.6 லிருந்து 1 மீட்டர். சில இடங்களில் 7 வருஷத்தில் பார்த்தோம்னா 7.2 லிருந்து 8.7 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மரங்கள் வளர்ச்சி அடையுது. சில இடங்களில் 10-12 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட வளர்ச்சி இருக்குது. தண்டு வளர்ச்சி விகிதம் அதாவது குறுக்களவுன்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு 1-3 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். அதனால் 20-30 வயது உள்ள மரத்தில் பார்த்தோம்னாக்கா 25 கன அடி மரத்துண்டுகள் கிடைக்கும். 1 கன அடிக்கு சராசரியாக 1200 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூவரச மரங்கள் பூஞ்சான இலைப்புள்ளி நோயினால் தாக்கப்படுது. இதுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25 விழுக்காடு இலைகள் வழியாக தெளிக்கிறதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். தண்டு வேரழுகல் நோய் பூஞ்சான அழுகல் நோய்கள்னாலையும் இந்த மரம் பாதிக்கப்படுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு கார்பன் டைஆக்சைட் 0.1 விழுக்காடு மண்ணில் இடணும். நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து 10 நாட்கள் இடைவெளியில் பூஞ்சான கொல்லிகளை இடலாம். பூவரசு மரங்கள் பொதுவாக பருத்தியை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு உறைவிடமாக இருக்குது. சிவப்பு நாவாய்ப்பூச்சி, பருத்தி காய்த்துளைக்கும் வண்டு, பருத்தி சாம்பல் நாவாய்ப்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குதல்னால அதிக அளவில் பாதிக்கப்படுது. வேப்பங்கொட்டை கரைசல் 5 விழுக்காடு அப்படிங்கிற அளவில் தெளிக்கிறதன் மூலமாக இந்த பூச்சிகளுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். இந்த தகவல்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர்கள் முனைவர் KT பார்த்திபன், முனைவர் A நந்தகோபாலன், முனைவர் P ராஜேந்திரன் ஆகியோர்.